வவுனியாவை அதிர வைத்த புலிகளின் மும்முனை தாக்குதல்.
வான்வெளியில் புலிகள் படை சிறகு விரித்தது. புன் விழுந்த அறமோ தலை நிமிர்ந்து சிரித்தது. வான்வெளியில் புலிகள் படை சிறகு விரித்தது. கூன் விழுந்த அறமோ தலை நிமிர்ந்து சிரித்தது. என் திசையும் வான்புலிகள் படையெழுந்தது. குண்டு வீசும் வெறியர் மீது குண்டு விழுந்தது.
வான்புலிகள் மற்றும் கடல் கிட்டுவிரங்கி ஆகியவற்றின் துணையோடு 10 கரம்புலி வீரர்களும் வன்னி கூட்டுப்படை தலைமையகத்தில் ஊடுருவி ஸ்ரீலங்கா படையினருக்கு பாரிய அழிவுகளை ஏற்படுத்தியிருந்தார்கள். பவுனியாவின் நகரின் தென்பகுதியிலே வன்னி பிராந்திய ராணுவ தலைமையகம், விமான தளம் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக அமைந்திருந்த ஜோசப் படைத்தளத்தின் மீது புலிகள் நடத்திய மும்முனை தாக்குதல் படைத்தரப்புகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அதிகாலை வேளையில் புலிகளின் கரும்புலி கொமாண்டோக்கள் வன்னிப்படை தலைமையகத்தினுள் புகுந்து நடத்திய தாக்குதல், அதற்கு துணையாக புலிகளின் வான்படை நடத்திய குண்டுவீச்சு, கிட்டுவிரங்கி படையை நடத்திய அகோர ஆளறி தாக்குதல் என்பன வவுனியாவையே கிளிகொள்ள வைத்தது. நள்ளிரவோடு நிலவு மறைந்துவிட இருள் கவிக்கொண்டது. அந்த இருளோடு இருளாக கரும்புலி கொமாண்டோ அணியொன்று வவுனியா நகருக்குள் தென்புறமாக இருந்த மறைவிடங்களிலிருந்து புறப்பட தயாரானது. விமானப்படையின் சீருடை, தலையில் விசேட படைப்பிரிவு கொமாண்டோக்கள் கட்டுவது போன்று கருப்பு துணி கட்டிக்கொண்டு ஸ்ரீலங்கா விமானப்படையின் ரோந்து காவல் அணி போன்று பதுங்கி பதுங்கி கரும்புலி கொமாண்டோக்கள் நகரத் தொடங்கினார்கள். வன்னிப்படை தலைமையகமும் விமானப்படை தளமும் அருகருகே ஒரே வேலியால் பிரிக்கப்பட்டு நடுவே ஒரு வீதி மட்டும் இருந்தது. அந்த வீதியும் பொதுமக்களின் போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டிருந்தது. இந்த தளத்தின் தென்பகுதி ஈரப்பெரிய குளத்தை அண்டிய காடுகள் சார்ந்த பிரதேசம். இந்த தென்புற வேலியை கடந்து வன்னிப்படை தலைமையகத்துள் கரம்புலி கொமாண்டோக்கள் ரகசியமாக பிரவேசித்தனர். அதிகாலை 3-5 மணியளவில் செய்மதி தொலைபேசி ஊடாக வன்னியில் இருந்த புலிகளின் விசேட நடவடிக்கை பணியகம் ஒன்றிலிருந்து கிடைத்த கட்டளையை அடுத்து கரம்புலி கொமாண்டோக்கள் தாக்குதலை ஆரம்பித்தனர். வன்னிப்படை தலைமையக வளாகத்திலே விசேட படைப்பிரிவின் பிரிகேட் தலைமையகமும் அமைந்தது. அதை கடந்து சென்றே விமானப்படை தளத்துடன் நுழைய வேண்டியிருந்தது. விசேட படைப்பிரிவு தலைமையகத்துக்கும் விமானப்படை தளத்துக்கும் இடைப்பட்ட தூரம் வரும் 200 மீட்டர்களையாகும். உள்ளே நுழைந்த விடுதலை புலிகளின் பிரதான இலக்காக இருந்தது வன்னிப்படை தலைமையகத்தின் தொலைத்தொடர்பு பரிவர்த்தனை கோபுரம். விமானப்படை தளத்திலிருந்த இந்திரா ரகத்தைச் சேர்ந்த 2 பரிமாண ரேடர் கண்காணிப்பு நிலையம், தொலைத்தொடர்பு தொழில்நுட்ப ஆய்வு நிலையம், விமான எதிர்ப்பு பீரங்கிணிகள் என்பனவாகும். வவுனியா விமானப்படை தளத்தில் இரவில் விமானங்கள் எதுவும் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதில்லை. அது புலிகளுக்கும் நன்கு தெரியும். கரும்புலி அணி விசேட படைப்பிரிவு தலைமையகத்தை கடந்தே விமானப்படை தளத்தினுள் பிரவேசிக்க வேண்டியிருந்தது. ஆனால் விசேட படைப்பிரிவு கொமாண்டோக்கள் உயர்ந்தபட்ச விழிப்பு நிலையில் வைக்கப்பட்டிருந்தார்கள். சண்டையை தவிர்த்துக் கொண்டு விமான படைத்தளத்தினுள் செல்வது சாத்தியமான விடயமாக இருக்காததால் விசேட படைப்பிரிவு கொமாண்டோக்களோடு கரும்புலி கொமாண்டோக்கள் சண்டையை தொடங்கினர். விமானப்படைத்தளத்தின் எல்லை வேலியை சண்டையிட்டபடியே கரும்புலிகள் நெருங்கினர். அப்போது படைப்பிரிவின் கவனத்தை திசை திருப்பி கரும்புலிகளுக்கு பாதை அமைத்துக் கொடுக்கும் நோக்கில் கிணல் கிட்டுவிரங்கி படையணியும் தாக்குதலை ஆரம்பித்தது. ஓமந்தை கப்பால் உள்ள புளியங்குளம் சிவமடு பகுதியிலேயே 3 வெவ்வேறு இடங்களில் நிறுத்தப்பட்ட புலிகளின் 130 mm ஆளறிகள் சரமாரியாக குண்டுகளை பொழிய ஆரம்பித்தன. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு கரும்புலிகள் சிலர் விமானப்படை தளத்தை நெருங்கி சென்றார்கள். கரும்புலி கொமாண்டோக்களில் ஒருவர் MP இம்சிரக என்ற துப்பாக்கியையும், 2 RPGகளையும், 1 40 mm கிரேனேட் லாஞ்சரையும், 6 T-86 துப்பாக்கிகளையும் வைத்திருந்தார்கள். அதைவிட கன்னிவெடி பிரதேசத்தை கடந்து செல்லவும் தடைகளை உடைக்கவும் பெங்களூரு டார்பிடோக்கள் அவர்களிடம் இருந்தன. விமானப்படை தளத்தின் எல்லையை அடைந்த கரும்புலிகளுக்கு அங்கிருந்து மேலும் எதிர்ப்பு கிளம்பியது. இதற்கிடையில் எல்லை வேலியில் இருந்தவாறே கரும்புலி ஒருவர் தொலைத்தொடர்பு கோபுரத்தை இலக்கு வைத்து RPGயால் தாக்குதல் நடத்தினார். மற்றொருவர் விமானப்படையின் கட்டுப்பாட்டு கோபுரத்தை குறிவைத்து தாக்கினார். அதனைத் தொடர்ந்து தொலைத்தொடர்பு தொழில்நுட்ப ஆய்வு நிலையம், இந்திரா ரேடர் கண்காணிப்பு நிலையம் ஆகியவற்றின் மீதும் RPG கிரினேட் லோஞ்சர்களால் கரும்புலி தாக்குதலை நடத்தினர். அத்தோடு MB MG துப்பாக்கி முக்கிய இலக்குகளை குறிவைத்து அவ்வப்போது தாக்கியதோடு விசேட படைப்பிரிவு மற்றும் விமானப்படையினரின் எதிர்ப்பையும் சமாளித்துக் கொண்டிருந்தது. அப்போது வன்னிப்படை தலைமையகம் அதிஉச்ச விழிப்பு நிலையில் இருந்ததோடு சிறப்பு பயிற்சி பெற்ற விசேட படைப்பிரிவு குமாண்டோக்களை பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டார்கள். இந்த சண்டை ஆரம்பித்ததுமே குறைந்த எண்ணிக்கையான கரும்புலிகளை அவர்கள் சுற்றி வழி மடக்கையை தனித்தனர். அதைவேளை கிட்டுப்பிரங்கி படையினை தொடர்ச்சியாக நடத்திக் கொண்டிருந்த ஆர்லடி தாக்குதல் உச்சமடைய தொடங்கியது. படையினிடமுள்ள ஆர்லடிகளின் இருப்பிடத்தை கண்டறியும் ரேடர்களின் கண்களில் மண்ணை தூவும் நோக்கில் புலிகள் தமது ஆர்லடிகளை அடிக்கடி இடமாற்றிக் கொண்டு தாக்குதலை தொடர்ந்தனர். இந்த நிலையில் புலிகளின் 3வது கடம் திறக்கப்பட்டது. சரியாக 3:26 மணியளவில் முல்லைத்தீவு வான்பரப்பில் அடையாளம் தெரியாத பொருள் ஒன்றின் பரப்பை வவுனியா ரேடர் நிலையத்தின் கண்காணிப்பு கருவி பதிவு செய்தது. அது விடுதலை புலிகளின் விமானம் தான் என்பதை ரேடர் நிலைய அதிகாரிகள் உடனடியாகவே புரிந்து கொண்டார்கள். ஏற்கனவே அனுராதபுர விமானப்படை தலைமையிலான தாக்குதலின் போது புலிகள் விமான தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். வவுனியா விமானப்படை தளத்தின் நடவடிக்கை பணியகத்தின் அதன் பொறுப்பு அதிகாரியான ஸ்குவாட்ரன் லீடர் சஞ்சய் அதிகாரி கடமையில் இருந்தார். ரேடர் நிலையத்தில் இருந்த அதிகாரிகள் புலிகளின் விமானம் பறப்பது பற்றி தகவலை அவருக்கு தெரியப்படுத்தினர். அவர் உடனடியாக விமானப்படை தலைமையகத்தின் நடவடிக்கை தலைமையகத்தில் இருந்த பணிப்பாளர் ஏர் மார்ஷல் ஹர்ஷா அபே விக்ரமலுக்கு அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில் காட்டுநாயக்கா விமானப்படை தளத்தை உசார்படுத்திய விமானப்படை நடவடிக்கை பணியகம் நாட்டின் சகல பகுதிகளிலும் உள்ள கேந்திர நிலைகளை உசார்படுத்தியது. இந்த நிலையில் அதிகாலை 3:31 மற்றொரு விமானத்தின் பறப்பும் வவுனியாவில் இருந்த ரேடரில் பதிவானது. அடுத்த 5 நிமிடங்களில் புலிகளின் விமானங்கள் வவுனியா வான்பிறப்பை தொட்டன. அப்போது வவுனியா மற்றும் அதனை சூழவுள்ள பிரதேசங்களில் இருந்த ராணுவ விமானப்படை தளங்கள் முகாம்களில் இருந்த அனைத்து பீரங்கிகளும் துப்பாக்கிகளும் வானை நோக்கி குண்டுகளை காக்கின. படையினரின் குண்டுகள் புலிகளின் விமானங்களை தேடி வானத்தில் கோடு கிழித்துக் கொண்டிருக்க புலிகளின் விமானங்கள் தாக்க வேண்டிய படைநிலைகளை இனம் கண்டு அடுத்தடுத்து 4 குண்டுகளை வீசி விட்டுச் சென்றன. வீசப்பட்ட குண்டுகளில் ஒன்று பண்ணி படை தலைமையகத்தின் விசேட படைப்பிரிவின் பிரிகேட் தளபதி கர்னல் நிர்மல் தர்மரத்னவின் வசிப்பிடத்தில் விழுந்தது. அப்போது அவர் விடுமுறையில் இருந்தார். அத்தோடு அந்த குண்டு ஈரமாக கிடந்த நிலத்தில் புதையுண்டு போனதால் வெடிக்கவில்லை. விடுதலை புலிகள் விமானத்தில் இருந்து வீசிய குண்டுகள் அனைத்தும் வன்னிப்படை தலைமையகத்தின் மையப்பகுதியில் விழுந்தன. ஒரு குண்டு இந்திரா ரேடர் கண்காணிப்பு நிலையத்தை சேதப்படுத்தியது. மற்றொன்று அதிகாரிகள் விடுதியையும் உணவக பகுதியையும் சேதப்படுத்தியது. மற்றொன்று வன்னிப்படை தலைமையக கட்டிடத்தில் விழுந்து வெடித்தது. விடுதலை புலிகளின் விமானங்கள் 6 நிமிடங்கள் வவுனியாவை கலக்கிவிட்டு வேறு வேறு திசைகளில் பறந்து சென்றன. ஒன்று இனமடு பக்கமாகவும் மற்றது முல்லைத்தீவு பக்கமாகவும் சென்றது. இந்த நிலையில் புலிகளின் வான் தாக்குதலை சமாளிக்கும் நோக்கில் 24 மணி நேரமும் தயார் நிலை வைக்கப்பட்டிருந்த கட்டுநாயக்கா விமானப்படை தளத்திலிருந்து புலிகளின் விமானங்களை இடைமறித்து தாக்கும் விமானங்கள் அவற்றை அனுப்பி வைக்குமாறு விமானப்படை நடவடிக்கை பணிப்பாளருக்கு அறிவிக்கப்படுகிறது. விமானப்படையின் 5வது ஸ்குவாட்ரனில் தான் சீன தயாரிப்பு F-7G ரகத்தைச் சேர்ந்த இடைமறிப்பு போர் விமானங்கள் இருந்தன. விடுதலை புலிகளின் விமானங்கள் ரேடரில் தெரிந்த 8வது நிமிடத்தில் அதிகாலை 3:34 F-7G இடைமறிப்பு போர் விமானங்கள் மின்னல் வேகத்தில் புறப்பட்டுச் சென்றன. வன்னி வான்பரப்பை எட்டி F-7Z போர் விமானங்கள் சுற்றுச்சுழன்று வட்டமடித்து புலிகளின் விமானத்தை தேடின. அதிகாலை 4 மணியளவில் இந்த விமானங்கள் புதுக்குடியில் பகுதிகளில் இரணைமடைவிலும் தாக்குதலை நடத்தின. கூடவே தரை தாக்குதலுக்கு 12வது ஸ்குவாட்ரனைச் சேர்ந்த MiG-27 ஜெட் போர் விமானங்களும் பயன்படுத்தப்பட்டன. விமானப்படையின் F-7 விமானம் ஒன்றின் விமானி முல்லைத்தீவுக்கு மேற்காக முள்ளியவளை அண்டிய வான்பரப்பில் சென்று கொண்டிருந்த விடுதலை புலிகளின் விமானத்தை அடையாளம் கண்டு வானில் இருந்து வானுக்கேவும் ஏவுகணையை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியதாகவும் அதிகாலை 3:56 விடுதலை புலிகளின் விமானம் தீப்பிடம்பாக முள்ளியவளை காட்டு பகுதியில் விழுந்ததை விமானி பார்த்ததாகவும் படைத்தரப்பு தெரிவித்தது. அத்தோடு மணராறு களமனையில் உள்ள 59வது டிவிஷன் துருப்பினரும் சிவப்பு மந்திரமாக தீப்பிளம் போன்ற வானத்திலிருந்து விடுவதை அவதானித்ததாக படைத்தரப்பு தெரிவித்தது. ஆனால் விடுதலை புலிகளின் விமானங்கள் தாக்குதல் நடத்திவிட்டு பாதுகாப்பாக தளம் திரும்பிவிட்டதாக அவர்கள் அறிவித்தார்கள். இதற்கிடையே விடுதலை புலிகளின் விமானங்கள் தாக்குதல் நடத்தி முடித்த பின்னரும் வான்படை தலைமையகத்தின் மையப்பகுதிகளில் சண்டைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தன. ஆட்லறி எரிகணைகள் தொடர்ச்சியாக விழுந்து கொண்டிருந்தன. பெரும்பாலான எரிகணைகள் வன்னிப்படை தலைமையக பிரதேசத்தில் உள்ள கட்டிடங்கள் படைநிலைகள் விழுந்து சேதங்களை ஏற்படுத்தின. விடிகாலை 5:30 வரையிலும் இந்த தாக்குதல் நீடித்தது. விடுதலை புலிகளின் ஆர்டரி தாக்குதலை முறியடிக்க ஸ்ரீலங்கா படையினரும் பல்குழல் பீரங்கி மற்றும் 130mm 122mm 152mm ஆர்டரிகளை பயன்படுத்தி ஓமந்தை வடக்காக உள்ள பிரதேசத்தின் மீது சரிவான தாக்குதலை மேற்கொண்டனர். 6 கரும்புலிகள் படையினருடனான சண்டைகளின் போதும் 4 தமது உடலில் பொருத்தியிருந்த சாச்சர் எனப்படும் குண்டுகளை வடிக்க வைத்தும் தாக்குதல் நடத்தியும் விழிமூடிய பின்னரே மோதல்கள் முடிவுக்கு வந்தன. அத்தோடு விடுதலை புலிகளின் ஆர்டரை தாக்குதல்களும் முடிவுக்கு வர வன்னிப்படை தலைமையக பிரதேசத்தினுள் தேடுதல்களை ஆரம்பிக்க வன்னிப்படை தளபதி ஜெனரல் ஜெகத் ஜெயசூரிய உத்தரவிட்டார். வவுனியா நகரில் எங்கும் பீதி தொற்றிக் கொண்டது. பொதுமக்களின் நடமாட்டங்கள் கட்டுப்படுத்தப்பட்டு தாக்குதலுக்கு சென்ற புலிகள் எவரும் தப்பிச் செல்லாத வகையில் சுற்றிவளைப்பு தேடுதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த தேடுதலின் போது கரும்புலிகள் 10 பேரின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவர்களின் ஆயுதங்களும் பெரும்பாலும் ரவை குண்டுகள் தீர்ந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டன. சில விடுதலை புலிகள் தப்பிச் சென்றிருக்கலாம் என்று படைத்தரப்பு சந்தேகித்தது. முன்னர் 11 புலிகளின் சடலங்களை கண்டுபிடிக்கப்பட்டதாக படைத்தரப்பு கூறியது. ஆனால் பின்னர் 10 உடலங்களை விடுதலை புலிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன. தாக்குதலில் 10 கரும்புலிகள் விழிமூடி போனார்கள். லெப்டினன்ட் கர்னல் மதியழகி தலைமையிலான 5 பெண் கரும்புலிகளும் லெப்டினன்ட் கர்னல் வினோதன் தலைமையிலான 5 ஆண் கரும்புலிகளும் இந்த தாக்குதலில் பங்கு பெற்றிருந்தார்கள். ஆம், இந்த தாக்குதலில் லெப்டினன்ட் கர்னல் வினோதன் மேஜர் நிலாகரன், கேப்டன் நிமலன், கேப்டன் எழிலகன், கேப்டன் அகிலன் ஆகிய கரம்புலிகள் வீரச்சாவை தழுவினார்கள். கரம்புலிகளுக்கு வழிகாட்டி சென்ற வேவுப்புலி வீரர்கள் சிலர் தாக்குதலை அடுத்து தப்பியிருக்கும் வாய்ப்புகளை ராணுவ தரப்பு நிராகரிக்கவில்லை. தாக்குதலின் பின்னர் மீட்கப்பட்ட பொருட்களில் 9 மில்லிமீட்டர் பிஸ்டல் ரவைகள் அடங்கியிருந்தன. ஆனால் கரம்புலிகள் எவரிடத்திலும் இருந்தும் பிஸ்டல், துப்பாக்கிகளோ அல்லது இந்த ரவைகள் பயன்படுத்தக்கூடிய வேறு எந்த துப்பாக்கிகளோ கைப்பற்றப்படவில்லை. தாக்குதலுக்கு பயன்படுத்தாத எந்த ஆயுதத்துக்கும் விடுதலை புலிகள் ரவைகளை கொண்டு வந்திருக்க மாட்டார்கள் என்பதால் சில வேவுப்புலிகள் தப்பியிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்பட்டார்கள். இந்த தாக்குதலை விமானப்படையின் ரேடர், கண்காணிப்பு நிலையம், தொலைத்தொடர்பு கோபுரம், விமான எதிர்ப்பு ஆயுதம், தொலைத்தொடர்பு தொழில்நுட்ப ஆய்வகம், வெடிபொருள் களஞ்சியம் என்பன அளிக்கப்பட்டது. 20 அதிகமான படையினர் கொல்லப்பட்டு பலர் படுகாயம் இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. அதேவேளை ரேடர் நிலையம் சிறிய சேதத்தோடு தப்பிவிட்டதாக ஒரு சந்தர்ப்பத்திலும், எந்த சேதமும் அடையவில்லை என்று இன்னொரு சந்தர்ப்பத்திலும் படை தரப்பு தகவல்களை வெளியிட்டது. 10 கரும்புலிகளை இழந்த இந்த தாக்குதலின் மூலம் படை தரப்புக்கு விடுதலை புலிகள் ஏற்படுத்திய பௌதீக சேதங்களின் அளவு குறித்து குறைத்தே மதிப்பிடப்பட்டது. இருப்பினும் படை தரப்புக்கு ஏற்படுத்தியிருக்கிற நெருக்கடி மற்றும் அழுத்தங்களின் அளவு அதிகமானது. விடுதலை புலிகள் வலுவிழந்து பலமடைந்து போய்விட்டார்கள். அவர்களால் எதுவும் செய்ய முடியாது என்று கூறி வந்தவர்களுக்கு 3 வழிகளில் புலிகள் நடத்திய தாக்குதல் பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்தது. கிளிநொச்சியை நெருங்கிவிட்டதாக கூறுகிறீர்கள். ஆனால் புலிகள் பீரங்கி மூலமும் தரைவழியாகவும் வான்வழியாகவும் வந்து வவுனியாவில் தாக்கி ரேடரை அழித்துள்ளார்களே என்று கேள்விகள் எழுப்பப்பட்டன. இந்த தாக்குதலில் புலி மூடி போன எங்கள் கரும்புலி மாவீரர்களுக்கு நாங்கள் தலை சாய்த்துக் கொள்வோம்.
என் திசையும் வான்புலிகள் படையெழுந்தது, குண்டு வீசும் வெறியர் மீது குண்டு விழுந்தது. வான்வெளியில் புலிகள் படை சிறகு விரித்தது, கூன் விழுந்த அறமோ தலை நிமிர்ந்து சிரித்தது. அடிமைகளின் விலங்குடைய பூத்தது காலம், அனல் தெரிக்க நின்றது எங்கள் தாய் தமிழீழம். அடிமைகளின் விலங்குடைய பூத்தது காலம், அனல் தெரிக்க நின்றது எங்கள் தாய் தமிழீழம். பிடியல் கொண்டு வந்தது பார் புலிகளின் வானம், பிடியல் கொண்டு வந்தது பார் புலிகளின் வானம். வென்றது பார், வென்றது பார் தமிழினமானம். வான்வெளியில் புலிகள் படை சிறகு விரித்தது, கூன் விழுந்த அறமோ தலை நிமிர்ந்து சிரித்தது. மண்ணில் நேற்று வரை எதிரியின் மேய்ச்சல், எதிரி வானில் இன்று கண்டோம் புலிகளின் பாய்ச்சல். ஈழ மண்ணில் நேற்று வரை எதிரியின் மேய்ச்சல், எதிரி வானில் இன்று கண்டோம் புலிகளின் பாய்ச்சல். நாளும் வலிமை சேர்க்கும் எங்கள் தலைவனின் ஆற்றல், நாளும் வலிமை சேர்க்கும் எங்கள் தலைவனின் ஆற்றல். நான் இலத்தை அதிர வைக்கும் அவன் வழிகாட்டல். வான்வெளியில் புலிகள் படை சிறகு விரித்தது, கூன் விழுந்த அறமோ தலை நிமிர்ந்து சிரித்தது. நடந்த வானத்திலே இன்று நடந்தோம், போரில் எதிர் நின்ற தடை வென்று கடந்தோம். புயல் நடந்த வானத்திலே இன்று நடந்தோம், போரில் எதிர் நின்ற தடை வென்று கடந்தோம். அயல் வெறியர் படை சிதற இறுக்கி அடிப்போம், அயல் வெறியர் படை சிதற இறுக்கி அடிப்போம். அடக்குமுறை செய்பவரை நொறுக்கி முடிப்போம். வான்வெளியில் புலிகள் படை சிறகு விரித்தது, கூன் விழுந்த அறமோ தலை நிமிர்ந்து சிரித்தது. வான்வெளியில் புலிகள் படை சிறகு விரித்தது. கூன் விழுந்த அறமோ தலை நிமிர்ந்து சிரித்தது. என் திசையும் வான்புலிகள் படை எழுந்தது. குண்டு வீசும் வெறியர் மீது குண்டு விழுந்தது. என் திசையும் வான்புலிகள் படை எழுந்தது. குண்டு வீசும் வெறியர் மீது குண்டு விழுந்தது. வான்வெளியில் புலிகள் படை சிறகு விரித்தது. தலை நிமிர்ந்து சிரித்தது.